வாழ்க்கைக்காக கல்வி கற்கிறோமா? இதன் தொடர்ச்சி நாம் கல்வியை நிறைவு செய்வது. ஆனால் அப்போலோவின் அறிவு முற்றுமுடிய பெற்ற அறிவு அல்ல. தேவனை பற்றி நெருங்கிய பரிபூரணமான அறிவு இன்னும் அவனுக்கு அறிமுகப்படுத்தப்படவில்லை. ஆகவே ஆகிலா, பிரிசில்லா என்ற இரண்டு சீஷர்கள் அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். இதை நாம் அப்போஸ்தலர் 18:26 காண்கிறோம். இதன் பயனாய் கர்த்தருடைய மார்க்கத்தில் மேலான கல்வி பெற்றவனாய் அப்போலோ இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியத்தின்படி திருஷ்டாந்தப்படுத்தினான். அப்பொழுது தேவனுடைய வழியை குறித்த கோட்பாட்டையும் நோக்கத்தையும் அறிந்தவன் மட்டுமல்ல, இது நாசரேத்தை சேர்ந்த இயேசுவாகிய மேசியாவின் நிறைவேறியது என்பதை காணும் நிலைக்கு கொண்டு வரப்பட்டான். இது பிதாவையும் குமாரனையும் அறிவதை உள்ளடக்கியது. யோவான் 17:3 கூறுவது போல, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீ அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நாங்கள் அவருடைய மகிமையை கண்டோம். இதை பற்றி பார்க்கலாம். தேவன் மோசேக்கு காட்டிய தேவனுடைய வழிகள், அவருடைய மகிமை மற்றும் தயை, இவை எல்லாம் பழைய ஏற்பாட்டின் நிஜங்கள். சகல பிரஸ்தாவத்தை பார்க்கிறோம். உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று சங்கீதம் 138:2 கூறுவது மெய்தான். தேவனுடைய வார்த்தை தான் மாபெரும் சிருஷ்டிகரின் மனதையும் எண்ணங்களையும் மனிதருக்கு வெளிப்படுத்தியது. இங்கு மட்டுமே வேத வாக்கியங்களில் தேவனுடைய வழிகள் போதித்தல் பற்றி காண்கிறோம். ஆனால் தேவன் தமது மாபெரும் தயை மற்றும் இரக்கத்தினால் நமக்கு அவருடைய மகிமையை பற்றிய ஒரு ஜீவனுள்ள முன்மாதிரியை அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவில் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருக்கிறது என்று யோவான் 1:14 விளக்கமாகும். ஆகவே மகா மேன்மையானவரும் மாம்ச கண்களுக்கு புலப்படாதவருமான தேவனின் குணாதிசயங்களையும் மகிமையையும் வெளிப்படுத்தினார். அவர் சொன்னது போல, நான் என் பிதாவின் நாமத்திலே வந்திருந்தும், அதாவது யோவான் 5:47 இவ்வார்த்தைகளை நாம் காண்கிறோம். அவர் நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்த எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தி என ஜெபித்தார். யோவான் 17:6 இது கொடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டவருடைய மகிமையை காண கிடைத்திருப்பது என்ன ஒரு ஆசீர்வாதம், என்ன ஒரு சிலாக்கியம். நீதியின் மாபெரும் போதகரின் பிரசன்னத்தில் இருந்து கொண்டு அவருடைய வாயிலிருந்து புறப்படும் கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்படுவது எத்தனை அருமையான போதனை. இருப்பினும் எவ்வளவு குறைவான எண்ணிக்கையுள்ள மனிதர்கள் அவர்கள் காணக்கூடிய கேட்கக்கூடியது மானது அவர்களுக்கு முன் வெளிப்படுத்தப்பட்டதுமான மகிமையை விலை மதித்தார்கள். அவர்கள் மதிக்கவில்லை என்பதுதான் பதில். தீர்க்கதரிசி கண்டபடி அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவருமாய் பாரனுபவிக்கிறவருமாயிருந்தார். மனிதனான இயேசு எப்படி இருந்தார்? சமகாலத்து மக்கள் அவரிடம் எப்படி நடந்து கொண்டார்கள் என்றும் இது விவரிக்கிறது. இருப்பினும் திரைக்கு திரைக்கு பின்னால், அதாவது அவரின் மாம்ச சரீரத்திற்கு பின்னால் இருப்பதை காணக்கூடிய அளவிற்கு விசுவாசம் இருந்தது. ஆகவே நாங்கள் அவருடைய மகிமையை கண்டோம் என அறிவித்தார்கள். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த ஒருவரின் குணாதிசயத்தை கண்டார்கள். யோவான் கூறுகிறான், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். 1 யோவான் 1:1-2. விலையேற பெற்ற பொக்கிஷம். ஆகவே அப்போஸ்தலர்கள் தாங்கள் கண்டதை குறித்து புதிய ஏற்பாட்டை எழுதி அறிக்கை செய்தார்கள். அவர்களுடைய வார்த்தையினால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இந்த விசுவாசிகளும் மோசேக்கு காட்டப்பட்ட வழிகள், மகிமை, தயை மற்றும் நாமம் இயேசு கிறிஸ்துவில் வெளிப்படுத்தப்பட்டது என்பதை உணரக்கூடியவர்களாயிருப்பார்கள். பவுல் இதை 2 கொரிந்தியர் 4:6 விளக்குகிறார். இருவிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ரத்தினங்களையும் தங்கத்தையும் விட மிக மிக விலை உயர்ந்த ஒரு பொக்கிஷம் இப்போது இங்கே மண்பாண்டங்களில் இருந்தாலும் முடிவில்லா வாழ்வு உண்டு என்ற வாக்கு சத்தம் அதற்கு இருக்கிறது. மனம் மாறுதல், மனம் மறுரூபமாகுதல். புதிய ஏற்பாடு எழுதப்பட்டு தொகுக்கப்பட்டதன் பின் வந்த நூற்றாண்டுகளில் ஒரே மெய்யான தேவனையும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவையும் எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்ட வார்த்தையின் மூலம் அறிந்து கொண்டார்கள். ஏதோ மேலெழுந்தவராய் வாராகியாக வேதத்தை ஆழமற்ற முறையில் வாசிப்பதல்ல, பரலோகத்திலிருந்து தரப்பட்ட கருத்துக்கள், எண்ணங்கள் மற்றும் கோட்பாடுகளை மனது உள்வாங்க தக்கதாக வனமுடன் முயற்சி எடுத்து படிப்பது அவசியமாகிறது. வேதத்தில் உள்ள வார்த்தைகள் அதையே நமக்கு போதிக்கிறது. நம் மனதுக்கு தகவல்களை கொடுப்பது என்பதல்ல, அவைகளை புசித்து பேதுரு சொன்னது போல நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அதாவது 1 பேதுரு 2:3 இவ்வார்த்தைகளை அப்போஸ்தலனாகிய பேதுரு கூறுகிறான். தேவனுடைய வார்த்தை இரு ஏற்பாடுகளிலும் தான் எழுதப்பட்டிருக்கும் விதம் நான் சரியான மனப்பான்மையோடு வாசித்து தவறான தியானம் செய்தால் அது தேவனுடைய வழிகளை பற்றி அறிவிக்கும் பயபக்தியோடு அவரோடு பழகும் நிலைக்கு நேராக நம்மை வழி நடத்தும். வரலாற்றிலும் அன்றாட நிகழ்வுகளிலும் நம் சொந்த வாழ்க்கையிலும் அவருடைய வழிகள் மற்றும் கிரியைகளை புரிந்து கொள்ள உதவுகிறது. மேலும் 2 கொரிந்தியர் 3:18 இவ்வார்த்தைகளை பயன்படுத்தினால் நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற சத்தியத்தின் வார்த்தையை கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். இங்கே முக்கியமான கருத்து என்னவெனில், நாம் எல்லோருமே கர்த்தருடைய மகிமையின் சாயலாக மறுரூபம் அடையக்கூடும். நாம் தேவனுடைய காரியங்களில் போதிக்கப்பட்டு நம் மனதுள்ள நம் மனதுக்குள் மறுரூபம் அடைவதன் விளைவாகவே கர்த்தருடைய மகிமையின் சாயலாக மறுரூபம் அடைவோம். இதை முன்னிட்டுதான் நாம் கிரியை செய்ய வேண்டும் என பவுல் அப்போஸ்தலன் நம்மை தூண்டிவிடுகிறார். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த விஷயங்கள் வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று ரோமர் 12:2 கூறுகிறார். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி என்று எபேசியர் 4:23 கூறுவது போல உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி என்று நம்மை தூண்டுகிறார். யாக்கோபு இதே கருத்தை மனதில் கொண்டவராக விசுவாசிகளை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்கிறார். யாக்கோபு 1:18 21 இதே கருத்தை வலியுறுத்தி உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என கூறுகிறான். ஆகவே தேவனுடைய வார்த்தை நமக்கு அவருடைய வழிகளை அல்லது அவருடைய குணாதிசயங்களை நமக்கு போதிக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரோடு அவருடைய தொடர்பு மற்றும் பல்வேறு தனி மனிதர்களிடம் அவரின் கிரியைகள் இவற்றின் மூலம் அவர் செயல்படுத்திய இந்த வழிகளை பார்க்கிறோம். மேலும் இக்கொள்கைகளை பரிபூரணமாக வாழ்ந்து காட்டிய கிறிஸ்து இயேசுவில் இந்த மகிமை வெளிப்பட்டதையும் காண்கிறோம். அறியாமையும் வீணான நடத்தையும் உள்ள நம்மேல் தேவனுடைய வார்த்தை ஆதிக்கம் செலுத்தி அவற்றினின்று நம்மை மறுரூபமாகுவதால் நம் வாழ்க்கையில் தேவனுக்கு கனத்தை கொண்டு வர நாடும் நிலைக்கு கொண்டு வரப்படுகிறோம். சுருக்கமாக கூறினால் நம்மை ஒரு மேன்மையான வாழ்க்கைக்கு நேராய் நடத்துகிறது. உலகம் தருவதாக தோன்றுகிற எந்த உலக பிரகாரமான நன்மைகளுக்கெல்லாம் மிக மிக மேலான ஒரு சிறப்பானதும் சரியானதுமான பொக்கிஷத்துக்கு நேராய் நடத்துகிறது. நமக்கு மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை தருகிறது. 1 பேதுரு 5:4 இவ்விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன. வாழ்க்கைக்காக கற்றுக்கொள்ளுதல், இதை பற்றி பார்க்கலாம். இக்கட்டுரையின் எழுத்தாளன் வாழும் பகுதியில் உள்ள ஒரு கல்லூரி பயன்படுத்திய சொற்றொடரை தான் கட்டுரையின் தலைப்பாக வைக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் குறிப்பிட்ட வேலை வாய்ப்பு பயிலகம் தரும் கல்வி உலக பிரகாரமான செல்வத்தை தேடும் வாழ்க்கையை மேம்படுத்தினாலும் அதுவே நிச்சயமில்லாததும் தற்காலிகமானதும் தான். காணப்படுகிறவைகள் அநீதியானவைகள், 2 கொரிந்தியர் 4:18 என பவுல் கூறுகிறார். இந்நிரூபங்கள் தற்காலிகமானவைகளை தான் தருகின்றன. சில சமயங்களில் அதை கூட தருவதில்லை. அநேகர் பல மணி நேரங்கள் அநேக வருடங்கள் கூட கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தில் செலவழித்தும் கடைசியில் அது வாக்கு பண்ணியது பலிக்காமல் போகிறது. ஒன்று அங்கே வேலை வாய்ப்பு இருப்பதில்லை அல்லது வேலைக்கேற்ற வேலையாக இருப்பதில்லை. சிலர் வாழ்க்கையில் எல்லாம் கற்றுக்கொண்டே இருக்கும் வாழ்க்கை தொழில் மாணவனாய் இருந்து எதிர்பார்த்து எந்த பலனும் கிடைக்காமல் இருக்கிறார்கள். எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராமல் இருப்பது சாத்தியமே என வேதம் நமக்கு போதிக்கிறது. கல்வி அறிவில்லாத சமுதாயம் நம் மத்தியிலே வளர்வதை யாரும் விரும்புவதில்லை. அதைவிட விரும்பத்தகாதது எதுவென்றால் தேவனுடைய ஜீவனுக்கு மக்களை அந்நியராகும் அறியாண்மைதான். வாழ்க்கைக்காக கற்றுக்கொள்வதில் நமக்கு ஆர்வம் இருக்கும் என்றால் மெய் வாழ்க்கை எதுவென அறிந்து அதை விரும்புவோமாக. யோவான் அப்போஸ்தலன் சத்தியமானது யாது என இவ்வார்த்தைகளில் கூறுகிறார். 1 யோவான் 5:11-12. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரரில் இருக்கிறது என்பதை அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். நாம் உயிர் வாழ்வதின் முக்கியமான கற்கும் அனுபவம் கிறிஸ்துவின் வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கை நாம் வாழ கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான். பவுல் அப்போஸ்தலன் சொல்வது போல கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விலக பண்ணும்படி. நாம் ஏற்கனவே பார்த்தபடி இந்த ஜீவன் கிருபையும் சத்தியமும் நிறைந்தது. இந்த ஜீவன் அல்லது வாழ்க்கை தேவனை கனம் பண்ணுகிறது, அவருடைய நாமத்தையும் குணாதிசயத்தையும் வெளிப்படுத்துகிறது. சத்தியத்திற்காகவும் பிறருக்காகவும் மனதார தன்னை, அதாவது தன் ஜீவனை கொடுக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களை மாம்சமும் இரத்தமும் எளிதில் செய்ய முன்வராது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் தனியே இல்லை, பலவீனனையும் பிடித்து நிற்க செய்யக்கூடும். ஏனெனில் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று 2 கொரிந்தியர் 12:9 எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வாழ்க்கைக்காக மெய்யாகவே ஒரு மேன்மையான வாழ்க்கைக்காக கற்க விரும்பினால் தேவ பக்தியை ஏன் நாடக்கூடாது? அது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ள வகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனமாய் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 4:8 கூறுவது போல இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. நம் மதிப்பீடுகள் நேராக்கிக் கொள்வதில் ஆரம்பிக்கிறோம். நீடித்து நிற்கக்கூடியது பயனுள்ளதுமான எதிர்காலத்தை தரக்கூடிய கல்வியை தெரிந்து கொள்ளும் நிலைக்கு அப்போதுதான் வருவோம். நன்றி.